ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ். சிவாய நமஹ். சிவாய நமஹ். சிவாய நம சிவாய நம.
ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 12 முதல் திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த முனிவரே, தாங்களோ ஞான பெருங்கடல். தங்கள் திருவாய்மொழியாக திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேட்க பெரிதும் விரும்புகிறேன். தயவு செய்க. உபமன்ய முனிவர் கூறுகிறார், தேவகியின் செல்வமே, ஸ்ரீ கிருஷ்ணா, திரு ஐந்தெழுத்தின் பெருமையை 100 கோடி ஆண்டுகள் வர்ணித்தாலும் முழுமையாக சொல்லி மாடாது. ஆகவே சுருக்கமாக கூறுகிறேன் கேள். சிவனடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றி வைப்பது இவ்வைந்தெழுத்து. வேதங்களிலும் சிவாகமங்களிலும் இப்பஞ்சாட்சர மந்திரம் ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்த்து 6 எழுத்து மந்திரமாக கூறப்பட்டுள்ளது. இம்மந்திரத்தில் எழுத்துக்கள் மிக குறைவுதான். ஆனால் அவ்வெழுத்துக்களில் புதிந்துள்ள பொருளோ எல்லையற்றது. இத்திரு ஐந்தெழுத்துக்கள் வேதத்தின் சாரம் முக்தி அளிப்பது, சிவனாரது ஆளுமை நிறைந்தது, ஐயமற்றது, சிவபிரானின் சுரூபமானது, அனிமாதி சித்திகளை தன்னுள் கொண்டது, தெய்வத்தன்மை பொருந்தியது, மக்களை மகிழ்விப்பது, மனோமலத்தை நீக்குவது, விரும்பியதை அளிப்பது, சிவபிரானின் திருவாக்கினின்றும் உதித்தது, வாயினால் உச்சரிக்க எளிது, அனைத்து ஜீவராசிகளும் உய்யும் வண்ணம் சர்வஜ்ஞரான சிவபிரான் ஓம் நம சிவாய என்கிற இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை கூறியுள்ளார். ஓம் என்னும் பிரணவத்தோடு கூடிய இம்மந்திரம் அனைத்து கலைகளுக்கும் மூல காரணமான விதை. ஆலமரத்தின் சிறுவிதையில் எவ்வாறு அந்த பெரிய மரமே அடங்கியுள்ளதோ அம்மாதிரியே இம்மந்திரம் மிகச்சிறியதாக இருப்பினும் பொருட்செறிவு மிக்கது. ஓம் என்கிற பிரணவமாகிற இந்த ஓரெழுத்து மந்திரத்தில் முக்குடங்களை கடந்த அனைத்தும் அறிந்த அனைத்தையும் ஆக்கி தருகின்ற தன் ஒளியில் பிரகாசிக்கின்ற எங்கும் நீக்குமர நிறைந்துள்ள பரம்பொருளான சிவபிரான் நிலை கொண்டுள்ளார். ஈசானன் முதலிய நுண்ணிய ஓரெழுத்து பிரம்ம தத்துவங்கள் அனைத்தும் ஓம் நம சிவாயே என்கிற இந்த மந்திரத்திலேயே முறையாக அமைந்துள்ளன. நுண்ணியதான இந்த 6 எழுத்து மந்திரத்தில் பஞ்ச பிரம்மங்களின் திருமேனியாக விளங்கும் அந்த சிவபிரம்பொருளே இயல்பாகவே சொல்லப்படும் பொருள் என்கிற தத்துவத்தில் விளங்குகிறார். எல்லைக்கு கட்டுப்படாதவர் என்பதால், அதாவது எல்லையற்றவர் என்பதால் சிவபிரான் வாட்சியமான சொல்லப்படும் பொருள் ஆகிறார். திரு ஐந்தெழுத்தோ அவரை கூறும் வாசகமான சொல். சிவபிரான் வாட்சியம், ஐந்தெழுத்து வாசகம். இந்நிலை தொன்மையானது, நித்தியமானது. கோரமான இந்த சம்சார ஆழ்கடல் எவ்வாறு தொன்று தொட்டு உள்ளதோ அதே போலத்தான் உலகியலில் இருந்து நம்மை கரையேற்றும் இறைவனும் தொன்று தொட்டு நித்தியமாக இருக்கிறான். மருந்து நோய்களுக்கு பகைவன் என்பது போல சிவபிரான் உலகியலான இந்த சம்சாரமாகிற பெருநோய்க்கு மருந்தான பகைவன். உலகநாதனான சிவபிரான் இல்லையெனில் இவ்வுலகமே அந்தகாரமான இருண்ட சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கும். ஏனெனில் பிரகிருத்தியான இயற்கை என்பது ஜடம், ஜீவாத்மாவோ அஜ்ஞானி. ஆகவே இப்பிரபஞ்சத்திற்கு ஒளி தருவது இறைவனே. பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து இடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைதன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது. அதாவது தானாக செயலை செய்பவனாக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலைகளிலிருந்து விடுதலை என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவனாரது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கித் தவிக்கிறான். பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து ஜடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைதன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது, தானாக செயலை செய்பவராக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலையிலிருந்து விடுதலை என்கிற இரண்டு தர்மம் இரண்டும் பந்தம் மோட்சம் என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞரான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவபிரானது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கி தவிக்கிறான். ஆகவே ஜீவர்களை சம்சாரக் கடலில் இருந்து கரையேற்றுவிப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறார் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூரணர், முதல் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர். அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சுரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இச்சிவபரம்பருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது வாசகம், அபிதானம். சிவபரம்பருளோ வாச்சியம், அபிதேயம், அப்பஞ்சாட்சரத்தினால் குறிக்கப்படுபவர். திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம், அனைத்து சித்திகளையும் தரவல்லது. அதுவே வாசகம், அதாவது அபிதானம், அதுவே வாச்சியமும் அபிதேயமும். ஓம் நமக சிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம், அதுவே சிவஞானம், அதுவே பரமபதமும். இது சிவபிரான் உறுதிபடக் கூறியது, ஏதோ வெட்டியாக வீணாக கூறியதல்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே தூயது. ஜீவர்களை சம்சாரக் கடலில் இருந்து கரையேற்று வைப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறாய் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூர்ணர். சிவபிரானே முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர். அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சொரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இந்த சிவபரம்பொருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது அபிதானம், அதாவது வாசகம். சிவபரம்பொருளோ அபிதேயம், அதாவது வாச்சியம். அப்பஞ்சாட்சரத்தினால் குறிப்பிடப்படுபவர் அச்சிவபிரானே. திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம், அனைத்து சித்திகளையும் இது தரவல்லது. அதுவே அபிதானம், அதாவது வாசகம், அதுவே அபிதேயமும், அதாவது வாச்சியமும். ஓம் நமக சிவாயே என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம், அதுவே சிவஞானம், அதுவே பரம பதமும். இது சிவபிரான் உறுதிபட கூறியது, ஏதோ வெட்டியாக கூறியதில்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே தூயது. அனைத்து உலகங்கட்கும் திருவருள் பொழியும் சிவபிரான் பொய்யுரைப்பாரா? சர்வஜரான அவரது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதானால் என்னென்ன பயன் எந்த அளவு கிடைக்குமோ அதை முழுமையாகத்தானே கூறுவார். ராகம் தேசம் உள்ளவர்கள்தான் பொய் உரைப்பர். ராகத்வேஷமற்ற, அதாவது விருப்பு வெறுப்பற்ற, அஞ்ஞானமற்ற, குறைகளற்ற சிவபிரானா பொய் கூறுவார்? நிச்சயம் இல்லை. குற்றம் குறைகளே இல்லாது என்றும் தூயவரான சர்வஜரான சிவபிரான் எந்த ஒரு தூயதான மந்திரமான திரு ஐந்தெழுத்தை கூறினாரோ அது பிரமாணமாகத்தானே இருக்க வேண்டும். இதில் ஐயத்திற்கே இடமில்லை. ஆகவே கற்றறிந்தவர்கள் இறைவரது மொழிகளில், அதாவது அவரது சொல்லில் நம்பிக்கை கொள்ளத்தான் வேண்டும். உண்மையாக விளங்கும் புண்ணிய பாவங்களில் சிவபிரானது திருவாய்மொழிகளில் ஸ்ரத்தை, அதாவது நம்பிக்கை கொள்ளாதவன் நரகம்தான் அடைவான். சாந்தமான இயல்புடைய முனிஸ்ரேஷ்டர்கள் சொர்க்கம் மோட்சம் இவற்றை பெறுவதற்காக கூறிய அழகிய நன்மொழிகளே சுபாஷிதங்கள் என்று அறிவோம். விருப்பு வெறுப்பு, பொய், காமம், குரோதம், அதாவது சினம், பேராசை ஆகியனவற்றை பின்பற்றி கூறுகிற சொற்கள் துர்பாஷிதம், தீய மொழிகள் என்பதாகும். சொர்க்காபவர்க்க சித்தியர்த்தம் பாஷிதம் யத் சுபோ சுசோபனம் வாக்கியம் முனிவரை சாந்தை தத் விஜ்ஞேயம் சுபாஷிதம் ராகத்வேஷா நிருதக்ரோத காமத்ருஷ்ணானுசாரியது வாக்கியம் நிறைஹேதுத்வாத் தத் துர்பாஷிதமுச்சதே. அவித்யை, அதாவது அறியாமை, மற்றும் ராகம், அதாவது விருப்பு, இரண்டும் கொண்ட சொற்கள் பிறப்பு இறப்பு என்கிற சம்சார பெருஞ்சுழலுக்கு காரணமாகின்றன. இனிதாக, எளியதாக, மெல்லியதாக, அல்லது நன்கு பண்பட்ட சொற்களாக இருந்தும் அதனால் என்ன பயன் கிட்டும்? எந்த சொற்களை கேட்டதும் நன்மை பெறலாகுமோ, விருப்பு வெறுப்பு முதலிய குற்றங்கள் நீங்குமோ, அச்சொற்கள் இனிமையாக இன்றி காதுகளுக்கு கேட்க குசுமாறு இருப்பினும் உண்மையில் அவைதான் நமக்கு நன்மை விளைவிப்பன. அவைகளைத்தான் நாம் என்றும் நினைவில் கொள்ளத்தக்கவைகள். மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. ஓம் நமக சிவாய என்கிற இந்த ஆறெழுத்த மந்திரத்தில் நான்கு வேதங்களும், அதன் ஆறு அங்கங்களும், மற்றும் பரந்து விரிந்து கிடக்கும் அனைத்து சாஸ்திரங்களும் பொதிந்துள்ளன. ஆலம் விதையில் அத்துணை பெரியதான ஆலமரமே அடங்கி உள்ளது போல. ஆகவே இதற்கு இணையாக வேறு எந்த மந்திரமும் இல்லை. 7 கோடி மகாமந்திரங்கள் மற்றும் உள்ள அநேக உபமந்திரங்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் இந்த ஆறெழுத்து மந்திரம் நூலும் அதில் கோக்கப்பட்ட மணிகளும் எவ்வாறு வேறு வேறோ அவ்வாறே வேறு வேறுதான். சிவஞான போதம் முதலிய சிவஞான நூல்களும் அனைத்து வித்தியைகளும் இந்த திரு ஐந்தரத்தின் விளக்கங்களே. இந்த ஓம் நமக சிவாயே என்கிற ஒரே ஒரு மந்திரம் நம் இதயத்தில் குடிகொண்டால் போதும். மற்ற கோடி கோடி மந்திரங்களோ விரிவான சாஸ்திரங்களோ தேவையில்லை. எவன் நமக சிவாயே என்கிற திரு ஐந்தெழுத்தை உறுதியோடு ஜபித்து தனதாக்கி கொண்டானோ அவன் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவன், புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் செய்து முடித்தவன். நமகா என்கிற இரண்டெழுத்துக்களோடு சிவாய என்கிற மூன்று எழுத்துக்களும் எவனது நாவின் நுனியில் இருக்குமோ அவனது பிறவியே நற்பிறவி, பயனுடைய பிறவி. திரு ஐந்தெழுத்தை ஓதுகிறவன் பண்டிதனோ பாமரனான அறிவிலியோ தாழ்ந்தவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனே பாவக்குண்டிலிருந்து விடுதலை பெறுபவன் ஆவான். தேவி கேட்கிறாள், இறைவா, கலியுகம் வெற்றி கொள்ள இயலாதது, ஒதுக்கித் தள்ளவும் முடியாது, எல்லோரையும் கலக்குவது. ஆகவே உலக மக்கள் இக்கலியில் அறநெறி விடுத்து பாவம் என்னும் பேர் இருளில் மூழ்கி வர்ணாசிரம தர்மங்களை இழந்து சங்கடத்தில் துன்பச் சூழ்நிலையில் விழப்போகிறார்களே. இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட போகிறதே. அனைவருடைய அதிகாரம் சந்தேகத்திற்கு இடமாகுமே, அதனால் பெரும் விபரீதங்கள் தோன்றுமே. அப்பொழுது உபதேச முறைகள் நசித்துவிடும், குரு சிஷ்ய பரம்பரை என்பதே இல்லாமல் போய்விடும். இவ்வாறாக வரக்கூடிய கலியுகத்தில் தங்களுடைய அடியார்கள் இவ்வாறு முக்தி பெறுவர்? சிவபிரான் கூறுகிறார், தேவி, கொடுமையான கலியுகத்தில் மனிதர்கள் எனது மந்திரமான திரு ஐந்தெழுத்தின் துணை கொண்டு பக்தி வெள்ளம் புரண்டோடும் மனம் பெற்று உலகியல் தடைகளில் இருந்து முக்தி பெறுவர். சொல்ல முடியாததும் நினைக்கவும் முடியாததுமான மனம், வாக்கு, உடல் இம்மூன்றினாலும் குற்றங்களே இழைத்தவன், செய்நன்றி மறந்தவன், கருணை உள்ளம் அற்றவன், ஏமாற்றுபவன், பேராசை கொண்டவன், தீய எண்ணம் கொண்டவன், இவ்வாறான தீய குற்றங்கள் கொண்டவன் ஆயினும் என்மேல் பக்தி கொண்ட மனது உடையவனாக எனது திரு ஐந்தெழுத்தை ஜபித்து வருவானே யாகில் அவனுக்கு இந்த திரு ஐந்தெழுத்து வித்தையே உலகியல் பயத்தை நீக்கி முக்திக்கரை சேர்த்துவிடும். இம்மந்திரம்தான் தாரக மந்திரமான ஓடம். இவ்வுலகில் மிக மிக கீழ்நிலைக்கு சென்றவன் ஆனாலும் அவன் இத்திரு ஐந்தெழுத்தை ஓதுவானால் உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறுவான். இது எனது வாக்கு. தேவி கேட்கிறாள், ஒரு மனிதன் தனது இழிந்த செயல்களால் கீழ்நிலை அடைகிறான், அதனால் அவனுக்கு நற்கர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவனது செயல்கள் நரகத்தைத்தானே தரும். அவ்வாறான நிலையில் இழிந்த செயல்கள் செய்த ஒருவன் இந்த திரு ஐந்தெழுத்தினால் எவ்வாறு முக்தி பெறுவான்? உலகியல் தடைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவான்? சிவபிரான் கூறுகிறார், அழகிய மனமுடையவளே, நீ மிகவும் உயர்ந்த சரியான வினாவைத்தான் கேட்கிறாய். இப்பொழுது இதற்கான விடையை கூறுகிறேன் கேள். இது ரகசியமானது என்பதனால் இதுவரை இதை வெளியிடவில்லை. திரு ஐந்தெழுத்தை விடுத்து உலகியலில் மயங்கி வேறு மந்திரங்களை கூறி என்னை வழிபட்டால் அது நிச்சயம் நரகத்திற்குத்தான் வழிவகுக்கும். ஆனால் திரு ஐந்தெழுத்திற்கு அவ்வாறான தடைகள் ஏதுமில்லை. சிலர் நீரை மட்டும் உண்டு, சிலர் காற்றை மட்டும் சுவாதித்து விரதங்கள் பல இருந்து உடலை இழைக்கச் செய்து தவம் செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு எனது உலகம் கிடைக்கும் என்பதில்லை. ஆனால் எவன் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை மட்டும் ஓதிய வண்ணம் என்னை பூஜிக்கிறானோ அவன் இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையால் எனது உலகை அடைகிறான். ஆகையால் தவமோ வேள்வியோ விரதங்களோ நியமங்களோ ஆகிய இவை எவையும் பஞ்சாட்சரம் கூறி செய்யும் பூஜையில் கோடியில் ஒரு பங்குக்கு கூட சமமாகாது. தலைப்பட்டவனோ முக்தனோ பஞ்சாட்சரம் கூறி பூஜை புரிபவன் சம்சார பாசத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். தேவி, திரு ஐந்தெழுத்து ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்ந்து சடக்ஷரமாகிறது. ஈசானம், தத்துருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற ஐந்து பிரம்ம தத்துவங்களும் இதன் உறுப்புகள். இம்மந்திரத்தை கூறி காதலாகி கசிந்து உருகி என்னை பூஜிப்பவன் முக்தி பெறுகிறான். பதித்தனோ, அதாவது ஒழுக்கம் தவறியவனோ, தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ அவன் இந்த திரு ஐந்தெழுத்தை ஓதி என்னை பூஜிக்க வேண்டும். குருவின் உபதேச முறையின் மூலம் மந்திரத்தை பெற்றானோ இல்லையோ என்பதும் தேவையில்லை. சினத்தை வென்றிருந்தால் போதும். மந்திர தீட்சை பெற்றவன் மந்திர தீட்சை பெறாதவனை விட கோடி மடங்கு கோடி கோடி மடங்கு உயர்ந்தவன். ஆகவே மந்திர தீட்சை பெற்று செய்ததே உயர்ந்தது. மைத்ரி அதாவது கருணை, முதிதா அதாவது மனநிறைவு முதலிய குணங்கள் கொண்டவனாக, புலன் அடக்கம் கொண்டவனாக, மந்திர தீட்சை பெற்றவனாக இருந்து என்னை பூஜிப்பவன் என்னையே ஒப்பவனாக ஆகிறான். இதில் பல சொல்வதற்கு என்ன உள்ளது? எனது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கு எல்லா பக்தர்களுக்கும் தகுதி உண்டு, அதனால் அது மிகவும் உயர்வானது. திரு ஐந்தெழுத்தின் மகிமையினால் அல்லவோ உலகம் வேதங்கள் மகரிஷிகள் தொன்மையான தர்மங்கள் தேவர்கள் மற்றும் இவ்வுலகங்கள் அனைத்தும் நிலையாக அடிபட்டு நிற்கின்றன. தேவி, மகாப்பிரளயமான ஊழிக்காலத்தில் சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகம் அழியும், பிரபஞ்சங்கள் அனைத்தும் பிரகிருதியில் லயத்தை அடையும். அப்பொழுது என்னை தவிர வேறொன்றும் இருக்காது. அவ்வேளை அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் திரு ஐந்தெழுத்தில் தங்கிவிடும். எனது திருவருளால் அவைகள் அழிவதில்லை. அதற்கு பின் பிரகிருதி புருஷன் என்கிற வேறுபாடு கொண்ட படைப்பு என்னிடமிருந்து தோன்றும். அதன் பின் முக்குணங்களையும் அழிக்கும் அவாந்தர பிரளயம் ஏற்படும். அப்பிரளய காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மாயாமயமான திருமேனியை ஏற்று திருப்பார்கடலில் ஆதிசேஷ சயனத்தில் சயனித்திருப்பார். அவரது தொப்புள் கமலத்திலிருந்து 5 முகங்கள் கொண்ட பிரம்மதேவர் தோன்றுவார். பிரம்மதேவர் மூலகங்களையும் படைக்க எண்ணியும் உதவிக்கு யாரும் இல்லாததால் படைக்க முடியாமல் இருந்தார். அப்பொழுது மிகவும் தேஜஸ் கொண்ட 10 மகர்ஷிகளை படைத்தார். இவர்களை மானச புத்திரர்கள், அதாவது மனதிலிருந்து தோன்றிய புத்திரர்கள் என்பர். இவர்களுக்கு சித்தி கிடைக்க வேண்டி, அதாவது மென்மை கிடைக்க வேண்டி பிரம்மதேவரம் என்னிடம் வேண்டலானார். மகாதேவா, தேவதேவா, எனது மக்களுக்கு சக்தியை தாருங்கள். இவ்வாறு அவர் பிரார்த்திக்கவே நான் எனது 5 திருமுகங்களில் இருந்து ஒவ்வொரு எழுத்தாக கூற அவரும் தன் 5 முகங்களினாலும் அதை பெற்றார். பின் வாட்சியமான என்னை வாசகமான திரு 5 மூலம் மகேஸ்வரன் என்று அறிந்தார். மந்திரத்தின் பிரயோகத்தை அறிந்து முறைப்படி அதை சித்தி செய்தார். பின் அத்திரு 5 அதன் பொருளையும் தன் 10 மானசீக புத்திரர்களுக்கும் உபதேசித்தார். தங்கள் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து திருவைந்தெழுத்தான மந்திர ரத்தனத்தை பெற்ற முனிவர்கள் மகாமேரு பர்வதத்தில் உள்ள முஞ்சவான் என்கிற பர்வத முகத்திற்கு சென்று 1000 வருடங்கள் கடுந்தவம் ஏற்றினர். அந்த முஞ்சவான் என்கிற பர்வதம் எனக்கு மிகவும் உகப்பான இடம். எனது அடியார்கள் என்றும் அதை சூழ்ந்திருப்பர். உலகை படக்கம் படைக்க மனங்கொண்டவர்கள் காற்றையே உணவாகக் கொண்டு அங்கு பெருந்தவம் ஏற்றினர். அவர்களது பக்தியை கண்டு மகிழ்ந்த நான் உடனே அவர்கள் இருக்கும் இடம் சென்று காட்சி தந்து அவர்கள் ஓதி வரும் திரு 5 ரிஷி, சந்தன்ஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீழகம், அங்கன்யாசம், கரண்யாசம், திக்பந்தனம், விநியோகம் முதலிய அங்கங்களை முழுமையாக உபதேசித்தேன். உலகம் பெருக்கமடைய வேண்டும் என்பதற்காக நான் திருவைந்தெழுத்தின் விதிமுறைகளை முறைப்படி உபதேசித்தேன். மந்திரத்தின் மகிமையினால் தவத்தின் பயனை பெற்ற முனிவர்கள் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியவர்களை படைக்கலாயினர். இனி உயர்ந்ததான இந்த திரு 5 சுரூபத்தை விளக்குவேனாக. முதலில் நமக என்கிற பதத்தை கூற வேண்டும். அதன்பின் சிவாயே என்கிற பதம். இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்ததுதான் திரு 5. இது அனைத்து வேதங்களுக்கும் கிரீடம் போன்றது. சொற்கூட்டங்கள் அனைத்துக்கும் தனியா தொன்மையான விதை. இந்த திரு 5 முதன் முதலில் எனது திருமுகத்தில் இருந்துதான் தோன்றியது. ஆகவே இது எனது உண்மை தத்துவத்தை, எனது சுரூபத்தை குறிப்பது. இந்த வித்தியை தியானிக்கும் போது ஒரு பெண்பாலாக தியானிக்க வேண்டும். இந்த வித்யாதேவியின் திருமேனி பொலிவு உருக்கி எடுத்த பண்போன்றது. உருண்டு உயர்ந்த மார்பகம், 4 திருக்கரங்கள், முக்கண்கள், தலையில் இளம்பிறை, 2 கரங்களில் ஒன்றில் தாமரையையும் மற்றதில் நீலோத்பலப்பூவும், கீழிரு திருக்கைகளில் ஒன்றினால் வரத முத்திரையும் மற்றதனால் அபய முத்திரையும் காட்சி தருகின்றனர். அமைதியான சாந்தம் தவிழும் திருமுகம், இலக்கணங்கள் முழுவதும் நிரம்பியது. திரு ஆபரணங்கள் எங்கும் காட்சி தருகின்றன. வெண்டாமரை ஆசனபீடம், சுருண்ட இருண்ட கேசங்கள், திருமேனியிலோ 5 வர்ணங்கள், அதாவது 5 நிறங்கள், மஞ்சள், கருப்பு, புகை, பொன், சிவப்பு ஆகியன. உடல் காந்தியோ ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. இவற்றை தனித்தனியாக கூறுவோமானால் பிந்துநாதம் என்பதால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக கூற வேண்டும். பிந்து என்பது அரைச்சந்திர வடிவானது. நாதம் என்பது விளக்கில் ஒளிரும் படலம் போன்றது. இத்திருமந்திரத்தின் எழுத்துக்கள் அனைத்தும் பீஜரூபந்தான் என்றாலும் வேறு அக்ஷரங்களும் இதற்கு பீஜம் என்றும் அறியவும். தீர்க்கஸ்வரம் உள்ள 4வது எழுத்தை, அதாவது வா, கீழகம் என்றும், 5வது வர்ணமான, அதாவது 5வது எழுத்தான யாவை சக்தி என்றும் அறியவும். இம்மந்திரத்தை கண்டுபிடித்த ரிஷி வாமதேவர். ஆகவே அவரே இதற்கு ரிஷி. சந்தஸ் என்பது பங்கி. இம்மந்திரத்தின் தேவதை சிவனான நானே. இதிலே ஒரு குறிப்பு இந்த உரையாசிரியர் கூறுகிறார். ஓமஸ்ய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சரி மகாமந்திரஸ்யா வாமதேவ ரிஷி பங்கி சந்தஹ சிவோ தேவதா மம் பீஜம் எம் சக்தி வாம் கீலகம் ஸ்ரீ சதா சிவ கிருபா பிரசாதோ பல பலத்தி பூர்வம் அகில அகில புருஷார்த்த சித்தகே ஜபே விநியோகா என்பது சிவபுராணத்தில் காணும்படி. ஆனால் மந்திர மகாரணவம் முதலிய நூல்களில் ஓம் பீஜம் நமகாசக்தி சிவாய கீலகம் என்றுள்ள வேறுபாட்டையும் கவனிக்க நாம் தொடர்கிறோம். நமக சிவாயே என்கிற இந்த மந்திரத்தில் உள்ள ந முதலான எழுத்துக்களுக்கு ரிஷிகள் முறையே கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்ரர், அங்கிரசர், பரத்வாஜர் ஆகிய 5. இந்த 5 எழுத்துக்களின் சந்தஸ் முறையே காயத்ரி, அனுஷ்டுப், திருஷ்டுப், பிரகதி, விராட் என்பன. இவ்வெழுத்துக்களின் தேவதைகள் முறையே இந்திரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, ஸ்கந்தனான முருகன், 4 திசைகளை நோக்கும் எனது 4 திருமுகங்கள் மற்றும் மேல் நோக்கிய முகம் ஒன்று ஆக 5 முகங்களுமே இவ்வைந்தெழுத்துக்களின் இருப்பிடம். திரு 5 முதல் எழுத்து உதாத்தம் என்கிற ஒலிக்குறிப்பு. 2வது மற்றும் 4வது எழுத்தும் உதாத்தம். 5வது எழுத்து ஸ்வரிதம். 3வது எழுத்து அனுதாத்தமாகும். இதன் மூல வித்யை சிவன். சைவ சூத்திரம் மற்றும் திரு ஐந்தெழுத்து. சிவபிரானின் தொடர்புடைய பீஜமான பிரணமம் எனது பரந்த மனது. நகாரம் தலை, மகாரம் சிகை, சிகாரம் கவசம், வா கண், ய அஸ்திரமாகும். இவ்வெழுத்துக்களின் முடிவில் நான்காவது வேற்றுமையை கூட்டி அதோடு நமஹா, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், வௌஷட், பட் என்று படித்தால் அது அங்கன்யாசம் எனப்படும். இங்கே உரையாசிரியர் ஒரு குறிப்பி கூறுகிறார், அங்கன்யாசம் என்பது ஓம் ஓம் ஹிருதயா நமஹ, ஓம் நம் சரசே ஸ்வாஹா, ஓம் மம் சிகாயை வஷடு, ஓம் சிம் கவசாய ஹும், ஓம் வாம் நேத்திரத்ரயாய வௌஷடு, ஓம் எம் அஸ்திராய பட்டு. கரன்யாசம் என்பது ஓம் ஓம் அங்குஷ்டாபியான் நமஹ, ஓம் நாம் ஓம் நம் தர்ஜனீபியான் நமஹ, ஓம் மம் மத்யமாபியான் நமஹ, ஓம் சிம் அநாமிகாபியான் நமஹ, ஓம் வாம் கனிஷ்டிகாபியான் நமஹ, ஓம் எம் கரதல கரபிருஷ்டாபியான் நமஹ. மந்திரம் கூறும் போது வரக்கூடிய ரிஷிகளை எங்கு தொட வேண்டும் என்பது ஓம் வாமதேவர்ஷயே நமஹ தலையிலே, ஓம் பங்கிச்சந்தசே நமஹ முகத்தில், ஓம் சிவதேவதாயை நமஹ இதயத்தில், ஓம் மம் பீஜாய நமஹ குஹ்யத்தில், ஓம் எம் சக்தியே நமஹ பாதங்களில், ஓம் வாம் கீலகாய நமஹ நாபியில், ஓம் விநியோகாய நமஹ உடல் முழுவதும். முக்கியமான ஒரு குறிப்பு, மந்திரங்களை இங்கே புராணத்திலும் புராண உரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதை கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து இதை குருநாதர் மூலமாக மட்டுமே அறிந்து தெரிந்து உபாசிக்கவும். தொடர்கிறோம். தேவி, இத்திரு ஐந்தளத்தில் ஒரு சிறு மாற்றம் செய்தால் அது உனது மூல மந்திரமாகும். அதாவது திரு ஐந்தளத்தின் ஐந்தாவது எழுத்தான ஏ என்பதை பன்னிரண்டாவது ஸ்வரத்தில் சேர்த்தார். அதாவது நம சிவாயே என்கிற சிவமந்திரம் நம சிவாயே என்கிற தேவியின் மூலமந்திரமாகும். ஆகவே இந்த மந்திரங்கள் மூலம் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றின் செயல்பாடுகளில் வேறுபாடு கொண்டு நம் இருவரையும் பூஜிக்கலாம், ஜபிக்கலாம், வேள்வியும் செய்யலாம். அதாவது மானசீக பூஜை, வாஜிகமான பூஜை, சரீர சம்பந்தமுடைய சாரீரக பூஜை என அப்பூஜை மூவகையாகும். அப்பூஜையை ஒருவன் தன் புத்திக்கு எட்டியவாறு செய்யலாம், சமயத்திற்கு ஏற்பவும் செய்யலாம், அறிவிற்கு ஏற்பவும் செய்யலாம், தகுதிக்கு ஏற்பவும் செய்யலாம், தன் செல்வ செழிப்பிற்கு ஏற்பவும் செய்யலாம், உற்சாகத்திற்கேற்பவோ விருப்பத்திற்கேற்பவோ எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு சாதனத்தின் மூலமாகவோ ஆனால் முழு பக்தியுடன் என் பூஜையை செய்யலாம். அவ்வாறு அவன் செய்த பூஜை அவனை முக்தியை அடையச் செய்யும். மங்களமானவளே, என்னிடமே மனதை நிறுத்தி செய்யும் பூஜை நெறிமுறையானதோ நெறிமுறையற்றதோ எதுவானாலும் அதுவே எனக்கு மிகவும் உகப்பாகும். மேலும் தேவி, ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். இனி மந்திர தீட்சை பெறுவது எப்படி என்கிற வழிமுறைகளை கூறுகிறேன். அவ்வாறின்றி ஜபிக்கும் மந்திரம் பலனளிக்காது. நெறிமுறை தவறாது செய்யும் மந்திர ஜபம் உடனே பலனளிக்கும். இங்கு ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். சாக்கிய நாயனார் சமணர்களுக்கு பயந்து சிவலிங்க மூர்த்தியை மனம் கசிந்துருகி கல்லால் அடித்து பூஜித்தார். ஆனால் அவர் மனம் சிவனிடமே ஒன்று இருந்ததனால் பகவான் அதை ஏற்றார். இது நெறி தவறிய பூஜை. கண்ணப்பன் இறைவனது முகத்தில் அவரது கண்ணருகில் தன் செருப்பு காலை அடையாளத்திற்கு வைத்துக் கொண்டான். இது நமக்கு தவறாக தெரியலாம். ஆனால் அவனது பக்தியின் அளவு இறைவனுக்குமே அறிய முடியாதது என்கிறார்கள் புலவர்கள். கையொன்று செய்ய வெடி ஒன்று நாட கருத்தொன்று நினைக்க நாம் செய்யும் பூஜையோ காண்பதற்கு சாஸ்திர முறைப்படி இருப்பினும் மனம் இறைவரிடம் வைக்கவில்லையே, இதுவும் ஒருவித பூஜைதான் என்பது உரையாசிரியனுடைய குறிப்பு.